ගරු ජේසි අලවතුල මැත්තමතුමාට මිනිත්තු 9ක කාලයක්
තියෙනවා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, විශේෂයෙන්ම ආයුර්වේද පනත සම්බන්ධයෙන් කතා කිරීමේදී 1961 අංක 31 දරන ආයුර්වේද පනතෙන් පස්සේ මම හිතන්නේ සමස්තයක් වශයෙන් ගත්තාම වසර 63කට පසුව ආයුර්වේද පනත සංශෝධනයේ අවස්ථාවක්. විශේෂයෙන්ම අපේ ඇමැතිතුමා ඒ සම්බන්ධයෙන් උත්සාහයක් අරගෙන තිනවා. ඒ පිළිබඳව සතුට වෙනවා. විශේෂයෙන්ම ආයුර්වේදයේ සම්බන්ධයෙන් කතා කිරීමේදී අපිට හෙළ වෙදකම අමතක කරන්න බෑ. මේ දෙකම එකට යන්න ඕනි කියන මතේ තමයි මම නම් ඉන්නේ. මොකද ආයුර්වේදය කිව්වහම ඒක ඉන්දියාවෙත් ආසියාවෙත් පැවතෙන වෛද්‍ය ක්‍රමයක්. හෙළ වෙදක කිව්වහම අපිටම ආවෙනික වූ වෙදකමයි. එතකොට මේ ක්‍රම දෙකේම අපි දකින්නේ දැන් බටහිර වෛද්‍ය විද්‍යාව කියන එක ඉතාම දියුණු මට්ටමකට ඇවිල්ලා බෙහෙත් ලබා ගැනීම වගේ දේවල් වලදී ජාත්‍යන්තර වශයෙන් ඒවා ප්‍රමිතිකරණයට ලක් කරලා අපිට පහසුකම් ගණනාවක් තියෙනවා. හැබැයි ආයුර්වේදයේදී සමහර බෙහෙත් වර්ග ලබා ගැනීමේදී ගැටලු සහගත තත්ත්වයන් ගණනාවක් තියෙනවා. හෙළ වෙදකමත් එහෙමයි. සමහර හෙළ වෙදකම් වල බෙහෙත් වට්ටෝරුව එක එක වෙද මහත්තයාට 90 තමයි නිෂ්පාදනය වෙන්නේ. ඒ සඳහා අවශ්‍ය මේ අමුද්‍රව්‍ය ලබා ගන්න. ඉතින් මෙන්න මේ தත්ත්වය තුල තමයි මේ හෙළ වෙදකමත් ඒ වගේම ආයුර්වේදයේ නම් යම් තාක් දුරට මේ වෙනකොට පරීක්ෂණ කරලා පහසුකම් ඇතුව බෙහෙත් ලබා ගැනීමේ අවස්ථාවල් ජනතාවට උදා වෙලා තියෙනවා. නමුත් මේවා තව තවත් අපි ඉස්සරහට අරන් යා යුතුයි. ඒ වගේම තමයි පැහැදිලිවම කියන්න ඕනේ දැන් අපි දන්නවා මේ දවස්වල පහුගිය දවස්වල අපි දැක්කා රෝහල් වලට බෙහෙත් ලබා දීමේදී ප්‍රමිතියෙන් තොර බෙහෙත් විශාල ප්‍රමාණයක් ආවා කියලා ඒ සම්බන්ධයෙන් රෝගීන් මරණයට පත් වුණා. ප්‍රශ්න ගණනාවක් ආවා. ඒ විශේෂයෙන්ම බටහිර වෛද්‍ය ක්‍රමය තුළ ඒ බෙහෙත් ගැනීමේදී නීති රීති ගණනාවක් තියෙන NMR කියන ආයතනයක් තියෙනවා. එහෙම තිබිලත් ඒ தත්ත්වය ඇති වුණා. ඒතර ආයුර්වේදයේ දැන් අලුත් පනතේ මම දන්නා බුදුමාලා මේවා අලුතෙන් ඇතුල් කරලා තියෙනවද කියලා. හොඳ ගමන්.
ගරු රාජ්‍ය අමාත්‍යතුමා,
ගරු නියෝජ්‍ය කතාන්තුමනි, ගරු ප්‍රතිමා යෝජනා කරන පරිදි ඔබතුමා ප්‍රකාශ කරන කාරණේම තමයි මේ කමුටු ඇති කිරීම තුලින් සිද්ධ කරන්නේ.
ඇත්තම ඒක හොඳයි. මොකද මේවා සම්බන්ධයෙන් දැන් ගොඩක් දේවල් ආයුර්වේදයේ බෙහෙත් වර්ග ගොඩක් වෙලාවට අපි දන්නවා ඉන්දියාවෙන් ගෙන්නන්නේ. ඒ බෙහෙත් සාදා ගන්න අවශ්‍ය අමුද්‍රව්‍ය විශාල ප්‍රමාණයක් ඉන්දියාවෙන් ගෙන්නනවා. ඒතර මේවා සම්බන්ධයෙන් ප්‍රමිතියක් ඇත්තම අවශ්‍යයි. මොකද මේ වෛද්‍ය විද්‍යාව සම්බන්ධයෙන් ආයුර්වේදය වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් හෙළ වෙදකම වෙන්න පුළුවන්. ඒකේ රෝගීන් බලාපොරොත්තු වුණත් තමන්ට ඒ සේවාව ලබා ගන්න රෝගීන්ට ලොකු ගැටලුවක් වෙලා තියෙනවා මේ ප්‍රමිතිය සම්බන්ධයෙන්. ඉතින් අපි අරිෂ්ටයක් ගත්තත් එහෙම නැත්නම් වෙන මොකක් හරි ගත්තත් මේකේ තියෙන ප්‍රමිතිය සම්බන්ධයෙන් ගැටලුවක් තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ தত্ত্বය වෙනස් කරොත් අපි විශ්වාස කරනවා බටහිර වෛද්‍ය විද්‍යාව වගේම මේ අපේ ලංකාවේ විතරක් නෙමෙයි විදේශගතවත් අපිට විදේශ විනිමයත් විශාල ප්‍රමාණයක් ලබා ගන්න පුළුවන් වෛද්‍ය විද්‍යාව තමයි ආයුර්වේද සහ හෙළ වෙදකම කියන්නේ. දැන් අපි මේ தත්ත්වය තුල වුණත් අපි දන්නවා අදටත් විදේශගත රෝගීන් පවා ඇවිල්ලා, ඒ කියන්නේ බටහිර විද්‍යාවෙන් හොඳ කරන්න බැරි යම් රෝග ගණනාවක් ආයුර්වේද සහ හෙළ වෙදකමෙන් හොඳ කරන විශේෂයෙන්ම හන්දි ඇට ඉලාට කැඩුනහම ඒ වගේ ඒවා සකස් කිරීම කොඳු ඇට පෙළේ තියෙන ප්‍රශ්නවලදී අපි දන්නවා මේ ආයුර්වේදය සහ හෙළ වෙදකම තුල ඒ සඳහා විශිෂ්ට ගණයේ වෛද්‍යතුමන්ලා ඉන්නවා. ඉතින් මේ தත්ත්වය තුල අපිට මං හිතන්නේ අද අපේ රටේ දැන් මේ වෙනකොට අපි දකිනවා මේ පහුගිය පාස්කු ප්‍රහාරයෙන් පස්සේ මේ වෙලාව අපි එකක් මතක් කරන්න ඕනි, අපේ රට විශාල හානි ගන්නවක් සිද්ධ වුණා. එකක් තමයි ඒ පාස්කු ප්‍රහාරය නිසා ජීවිත ගණනාවක් අහිමුණා. ඒ වගේම අපේ රටේ ආර්ථිකයට විශාල හානියක් සිද්ධ වුණා. දැන් අද මේ අපි එක පැත්තකින් කනගාටු වුණා අද මේ වෙනකන් ඒ සම්බන්ධව වගකී යුත්තන්ඩ නිසි දඬුවමක් දෙන්න බැරි වෙලා තියෙනවා. අපි දැක්ක ඊයේ පෙරේද හිටපු ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කරලා තියෙනවා මේකට සම්බන්ධ පුජ්‍යලන් දන්නවා කියලා. ඉතින් දැන් අපි දැක්ක අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගිහිල්ලා එතුමා කට උත්තරයක් දෙනවා. නමුත් මේ වෙනකන් ඒ සම්බන්ධයෙන් මොකද හිටපු ජනාධිපතිවරයා කියන්නේ ඒ පාස්පාරේ සිදු වෙනකොට හිටපු ජනාධිපති රටේ නායකයා. එතුමා එහෙම ප්‍රකාශයක් කරාම මීට වඩා ඒ සම්බන්ධයෙන් රජය අවධානය යොමු කරලා වැඩ කටයුතු කරන්න ඕනේ. මොකද රටක් ලෝකයක් මේ සම්බන්ධයෙන් බලාගෙන ඉන්නවා. ඉතින් බලන්න දැන් මේ පාස්කු ප්‍රහාරයත් එක්ක අපේ රටේ වෙච්චි ආර්ථික වශයෙන් වෙච්චි හානි විශේෂයෙන්ම සංචාරක ව්‍යාපාරේ තවත් ආර්ථික වශයෙන් කඩාවැටීම් ගණනාවක් සිදු වුණා. දැන් මම මේ කියන්නේ අපේ ඔබතුමාගේ අමාත්‍යංශ යටතේ මේ ආයුර්වේදයේ තුලින් මේ සංචාරක කර්මාන්තයත් අපිට ඉතා ඵලදායී විදිහට මේ රටට ඩොලර් එහෙම නැත්නම් විදේශ විනිමය ගේන්න පුළුවන් පැත්තක් තියෙනවා. ඉතින් මොකද ඒක දියුණු කරලා මම හිතන්නේ විශාල ප්‍රමාණයකින් සංචාරක කර්මාන්තය අපිට දියුණු කරන්න පුළුවන් තත්ත්වයක් තියෙනවා. මොකද බටහිර වෛද්‍ය ක්‍රමේ ඇත්තටම විදේශ රටවල් වල අපි ගත්තාම බටහිර ගත්තත් ඇමරිකාව ගත්තත් දියුණු ලෝකයේ රටවල් වල අපිට වඩා හොඳට ක්‍රියාත්මක වෙනවා. ඉතින් ඒ නිසා එතන අපිට දෙන්න දෙයක් නැහැ. නමුත් ආයුර්වේදය සහ හෙළවෙදකම තුල අපිට එයාට නැති දෙයක් අපිට ලබා දෙන්න අවස්ථාවක් තියෙනවා. ඉතින් ඒක ප්‍රයෝජනෙට අරගෙන අපිට විශාල ඒ පැත්තෙන් දියුණුවක් ඇතිකරන්න හැකියාව තියෙනවා. දැනටත් පෞද්ගලිකාංශයේ යොමු වෙලා විශේෂයෙන්ම විදේශිකයන් වෙනුවෙන් යම් වෛද්‍ය ක්‍රම එයාලට ලබා දීලා යම් වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරනවා. නමුත් මේ සඳහා රජයේ මැදිහත් වීම ඇතුව ඒ වගේම අර නියාමනය කියන එක විශේෂයෙන්ම අපි දන්නවා අපේ රටේ නොයෙකුත් අවස්ථාවල ආයුර්වේද විතරක් නෙමෙයි හෙළවෙදකම විතරක් නෙමෙයි අපි දන්නවා බටහිර වෛද්‍ය විද්‍යාවේ ක්‍රමයේ තුලත් මේ හොර දොස්වල ගණනාවක් ඉදනවා. ඉතින් ඒක තුල තමයි මේ ප්‍රශ්න තියෙන්නේ. ඉතින් එහෙම නැතුව හරි විශේෂයෙන්ම ආයුර්වේද පැත්තෙන් ගත්තාම මේ වෛද්‍යවරු දැන් මේ වෙනකොට ආයුර්වේද විශ්වවිද්‍යාල තියෙනවා. ඒ වගේම වෛද්‍ය ආයුර්වේද රෝහල් වලට අමතරව මේ ඉගෙන ගැනීමේ අවස්ථා ගණනාවක් තියෙනවා. උසස් පෙළෙන් පස්සේ ඒ අයට ඒ අවස්ථාව ලැබිලා තියෙනවා. ඉතින් මේවා හරි නියාමනයක් තුළ මේ ගමේ ඉන්න එහෙම නැත්නම් නගරේ ඉන්න සියලුම වෛද්‍යවරු හරි විදියට ලියාපදිංචි කරලා එයාලට හරි දැනුමක් ඇතුව මේවා ක්‍රියාත්මක කරනවාද කියලා හොයලා බලලා වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන ඉතාමත් වැදගත්. අපි දැක්ක මාධ්‍ය තුල පහුගිය දවස්වල අපේ රටේ විශාල ප්‍රමාණයක්
ගරු රාගොන් මැතිතුමා
40 seconds since you mentioned about higher education and indigenous doctors ගරු සභාපතිතුමනි ලොකු ප්‍රශ්නයක් තිබෙනවා. විශ්වවිද්‍යාල හතරක දේශීය වෛද්‍යවරුන් බිහි කරනවා අපි. ඒ උපාධිය දෙනවා. නමුත් අමාත්‍යංශය සෞඛ්‍ය අමාත්‍යංශය එකතු වෙලා ඒ අයට ඉන්ටර්න් එක දෙන්න ඕනේ අවුරුද්දක්. ඒ ඉන්ටර්න් එක දෙන්න බැරි වෙලා තියෙනවා 2016 සිට අද දක්වා. මම දන්න තරතුරු අනුව. ඒකට හේතුව ඉන්ටර්න් එක දෙන්න රුපියල් 50,000ක් ගෙවන්න ඕනේ මාසෙකට ඒ අයට. ඒ මුදල නැහැයි කියලා වෛද්‍ය වෘත්තීය සහතික අරගෙන තියෙන්නේ. නමුත් වෛද්‍යවරයෙක් හැට ඒ අයට ක්‍රියා කරන්නට බැරි තත්ත්වයක් තිබෙනවා. වෛද්‍ය අංශයේ නිලධාරීන් මෙතන ඉන්නවා. කොමසාරිස්තුමා ඉන්න බව මට පේනවා. කරුණාකර මේයට පිළිතුරක් දෙන්න. මේ උසස් අධ්‍යාපනය පිළිබඳ ප්‍රශ්නයක් නෙමෙයි. අපි කාලයට උපාධිය දීලා අපි එළියට දානවා. නමුත් ඒ අයට ඇමතුමා මෙතන ඉන්නවා. ඒ අයට බලපත්‍රයක් නැහැ. ඉල්ලුමක් තියෙනවා. විදේශිකයන් එනවා සිංහල වෛද්‍ය ක්‍රමය හොයාගෙන. නමුත් බෙහෙත් කරන්නට බලපත්‍රයක් දෙන්න විදියක් නැහැ මේ ඉන්ටර්න් එක නැති නිසා. කරුණාකර අමාත්‍යංශ කීපය එකතු වෙලා මේ ප්‍රශ්නේ විසඳන්න. උදාහරණයක් වශයෙන් අන්තිමට කතා කරපු වෙලාවේ මම මේක නවත්තන්නම්. උතුරු පළාතේ ඉන්න උපාධිධාරීන් කිව්වා අපට ඉන්ටර්න් එකට සල්ලි එපා. අපේ කාලය අවශ්‍යයි. අපේ ජීවිතය අවශ්‍යයි. මම පොයින්ට් අවුට් එකක් අරගෙන තියෙන්නේ. මේනේ පාර්ලිමේන්තුවේ සභාපතිතුමා.
දැන් ඔබතුමා ඔය පුටුවේ ඔය
වාඩිලා ඉන්න කොහමද?
මතක් කරු එමා.
ඔයාට ඔය ටෝටි කතා කරන්න ඕනේ නැහැ. ඔයා පාර්ලිමේන්තුවේ පස්සපැත්ත පෙන්නගෙන මොකද්ද මේ? ඔයාට ඔය ටේ මදි ඔල කිව්වට කරුණාකර සභාපතිතුමනි 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 මෙන්න මේ ප්‍රශ්නය. ඔය එළියේ ඉන්න හිවල්ලු කෑ ගැහුවට ජාතික ප්‍රශ්නයක් මේක. ඒ ප්‍රශ්නේ විසඳන්න
මේ ආයුර්වේද සහ හෙළ වෙදකම ඉස්සරහට අරයි යන්නේ. ඒ නිසා ඔබතුමා මම හිතන ලොකු උනන්දුවක් ගන්නවා මේ වැඩපිළිවෙලට. ඒ නිසා තමයි මේ පනතක් ඉදිරිපත් කළ දෙන්නේ. ඒ නිසා විශේෂම කියනවා මේ මේ ශාස්ත්‍රය අපේ රටේ පුරවැසියන්ට වගේම ලෝකේ විදේශිකයන්ට විශාල වටිනාකමක් තියෙන දෙයක්. ඒක මේ ප්‍රයෝජනෙ ගන්න පුළුවන් විදිහට ඒ අවස්ථාව සරසා දීම මම හිතන්නේ මේ ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ යුතුකමක්. ඒ නිසා ඒක උපරිමයෙන් ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය පියවර ගන්න කියලා මතක් කරමින් අවස්ථාව ලබා දීම පිළිබඳ නියෝජ්‍ය කතානායකතුමාට මගේ ස්තුතිය ප්‍රකාශ කරමින් මා වචන ස්වල්පේ අවසන් කරනවා.
බොහොමින් ස්තුතිය ඔබතුමාට. ගරු තවරාජා කරේ හල්සන් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 7ක කාලයක් තියෙනවා.
තරමි තාංගම් பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் சுவாதர அமைச்சி கீழ் இருக்கின்ற சுதேச வைத்தியம் மற்றும் வைத்தியத்துறை சம்பந்தமான இந்த விவாதத்திலே மிக முக்கியமாக அம்பாறை மாவட்டத்திலே எமது பிரதேசம் சார்ந்த விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக 25/3/2024 அதாவது கடந்த திங்கட்கிழமையிலிருந்து கல்முனை வடக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான சுழற்சி முறையிலான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அந்த மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த பிரதேச இலகம் கிட்டத்தட்ட 33 வருடங்களாக இயங்குகின்ற அந்த பிரதேசத்தை புறந்தள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடாத்தி அபிவிருத்திக்காக பல நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு மாத்திரம் அந்த நிதி ஒதுக்கீடு இல்லை என்று ஒரு காரணமும், தொடர்ச்சியாக 33 வருடங்களாக இயங்கி வந்த அந்த பிரதேசத்திலே அங்குள்ள அதிகாரங்கள் பறிக்கப்படுவதும் அந்த பிரதேசத்தின் செயற்பாடுகளை முடக்குகின்ற செயற்பாட்டையும் கண்டித்து அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு பிரதேசமானது 39,000 மக்களையும் 29 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் 6 பாரம்பரிய தமிழ் கிராமங்களையும் உள்ளடக்கியனவாக தனியான ஒரு பிரதேச அழகாக 1989 உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக ஸ்தாபிக்கப்பட்டது. பின்னர் 93/600/34 இலக்க 93 3 மாதம் 17 திகதிய அதேபோன்று 93/600/34 இலக்க 93/3/31 திகதிய அமைச்சரவை மசோதாவுக்கள் மற்றும் 93/7/9 திகதிய அமைச்சரவை உபகுழுவின் அறிக்கை ஆகியனவற்றின் அடிப்படையில் 93/7/27/28 திகதி அமைச்சரவையின் அனுமதியுடன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தனியானதொரு பிரதேச செயலகமாக 30 வருடங்களுக்கு மேலாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகின்ற ஒரு இடமாகத்தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகமாக அது இயங்கி வருகின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே 7 பிரதேச செயலகங்கள் தமிழர்கள், அதாவது நாவிதன்வெளி, கல்முனை, காரதீவு, திருக்கோவில், ஆலையடிவேம்பு, பொத்திவில் போன்ற சம்மாந்துறை போன்ற பிரதேச செயலக பிரிவுகளிலே தமிழர்கள், அதாவது 5 பிரதேசங்களில் பெரும்பான்மையானராக அந்த நிர்வாகத்தை தமிழ் பிரதேச செயலாளர்களும், அதேபோன்று ஏனைய இடங்களிலே முஸ்லீம் பிரதேச செயலாளர்களும் இருந்து கடமையாற்றி வருகிறார். ஆனால் இந்த நாட்டிலே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 7 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் வாழ்கிற தமிழர்கள், குறிப்பாக நாவிதன்வெளி, கல்முனை, அதே போன்று காரதீவு போன்ற திருக்கோவில், ஆலேடிவம் போன்ற பகுதிகளிலே மிகவும் குறைந்த அளவிலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு எந்த விதமான நிதியும் இல்லை, அபிவிருத்திக்குள்ளவும் நடைபெறவில்லை. இது ஒரு பாரிய புறக்கணிப்பு. கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் யுத்த சூழலில் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கப்படுகிற
நிதிகள்
எங்களுடைய பகுதிகளிலே மிகவும் குறைந்த அளவுதான் அந்த நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் இம்முறையும் அவ்வாறான நிலைமைகள் கையாளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்திலே நடைபெறுகின்ற போராட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், திட்டமிட்டு அந்த பிரதேசத்திலே தமிழ் பிரதேசங்களிலே பாரம்பரியமாக இருந்து வந்த அரசு காணிகள், அரசு சொத்துக்கள், அதே போன்று நீர்நிலைகள், அந்த சிறிய சிறிய குளங்களாக இருக்கின்ற அந்த பகுதிகள் கூட முஸ்லீம் அரசியல்வாதிகளும் தெற்கு பிரதேசியலாளரின் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தையும் பயன்படுத்தி இந்த இடங்கள் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்களை நாங்கள் பல தடவை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றோம். அதே போன்று ஜனாதிபதியை சந்தித்த பொழுது மேலும் இங்கே ஜனாதிபதியோடு இந்த விடயம் சம்பந்தமாக நான் எழுத்து மூலமாக சமர்ப்பித்திருக்கிறேன். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இதை கண்டித்து தான் எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரமாக நீதியான ஒரு தீர்வு இல்லை, வடக்கு பிரதேசம் என்று சொல்லப்படுகிற பொழுது இன்னொரு பிரதேச செயலகத்தின் அடிமையாளாக இருந்துதான் அந்த நிர்வாகிகள் நிர்வாகம் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் அந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே கிடைக்கின்ற எந்த நிவாரணமாவது அந்த மக்களுக்கு பூரணமாக கிடைக்கப்பெறுவதில்லை. இந்த அடிப்படையில் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து பொது நிர்வாக அமைச்சு இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த பிரதேச இலகம், வடக்கு பிரதேச இலகம் என்று விளம்பரங்கள் எல்லாம் ஊட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறிப்பிட்ட காலத்தில் தான் திட்டமிட்டு அந்த பிரதேச இலகத்தின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக காணி அதிகாரம், அதே போன்று ஒரு கணக்காளர் இல்லாமல் அங்கே வேலை செய்கின்ற உத்தியோகர்கள் பல அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல விடயங்களை அந்த பிரதேசத்திலேயே நிர்வாகிகள் மாத்திரமல்ல மக்களும் அந்த அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற மக்களுக்கு பொது நிர்வாக அமைச்சிலே இருக்கின்ற அமைச்சர் அதே போன்று எங்களுடைய அமைச்சின் செயலாளர்கள் நேரடியாக பார்வை செய்து அந்த மக்களுடைய குறைகளை திட்டமிட்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரதேச செயலகத்தின் செயல்பாடுகளை எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறதோ அதே போன்று அங்கு முன்னெடுக்கப்பட்டாலும் அங்கே பாரிய அநீதிகள் நடைபெறுகிறது. இதையெல்லாம் விசாரணை செய்து உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே நான் வேண்டிக் கொள்வதோடு எனது பேச்சை முடித்துக் கொள்வேன். நன்றி.
අවස්ථාව
ලබා දීම පිළිබඳ නියෝජ කතානායකතුමාට ස්තුතිවන්ත වෙන ගමන් සෞඛ්‍ය අමාත්‍යාංශය නියෝජනය කරමින් අද මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කර තියෙන ආයුර්වේද සංග්‍රහය ආයුර්වේද පණ්ඩිතට එකතු කරන වැදගත්කම සහ ඒ තත්ත්වය ඉහළ නැංවීම සඳහා මේ යොදාගත හැකි ආකාරය පිළිබඳ ඇමතිතුමන් මේ සභාවට විශේෂ ප්‍රකාශයක් නිකුත් කළා. ඒ වගේම බොහෝ කතිකයන් මේ පිළිබඳව කතා කළා. මා හිතනවා මටත් ඒ සඳහා යමක් කතා කරන්නට අවස්ථාව ලැබීම වාසනාවක් කියලා. මේ අවස්ථාවේදී ආයුර්වේද පනත මේ තාක් කාලයක් ආයුර්වේද ශාස්ත්‍රය රැකගන්නට ආයුර්වේද ප්‍රතිකර්ම ක්‍රමයේ රට තුළ ප්‍රචලිත කිරීමටත් පවත්වාගෙන යාමටත් දීපු දායකත්වය තවදුරටත් ස්ථීර කරමින් සහ තීව්‍ර කරමින් සහ එහි ගුණාත්මක භාවය වැඩි කරමින් ඒ සඳහා එකතු කරගත හැකි අගය එකතු කිරීම මේ ආයුර්වේද සංග්‍රහය එකතු කිරීමෙන් ඖෂධ පිළිබඳ නියාමනය, ඖෂධ නිෂ්පාදන පිළිබඳ නියාමනය, ඖෂධ වගාව පිළිබඳ නියාමනය වගේම ප්‍රතිකර්ම සේවය සඳහා නියාමනය භාවිතා කිරීම සඳහා මේ එකතු කරන අලුත් අනපනත් උපකාරී වෙයි කියලා මා හිතනවා. Evage Mahidra Sisira Jayakodi, Raja Maltuma, Itama, Tutsahavanta Vidya Mesielu, Karya Nishtakarani, Ayurveda Patikarma Kramye, Lankiya Samaje Tulvitarak Nimi, Locate Genean Napuluan, Kramavidha Upa Aikamayan, Soyaganat. Etumage Mahansi Pilibanda Agekarnagaman, Studivanta Venagaman, Mamage Pudgalikama, Rajeho, Amatya Shin Yojani Karmin, Navinamut, Vaidivarek Vidyata. Merate Puravasi Kidirat Matakaran Tone, Loki Tihase Paraman, Wanshu Hoyaga to Vidyanya Kavadava Tituene, Eka Paraman, Bombiak Pela, Locate Vinashe Gene Kiel. Enisa may Niaman, Anapanat, Atulating, Kauruhari, Merata, Avedai Kausha, the Kramaway the Gain, Utsahakalot, Ere Mardane Karanadat, Ere Aumakaranadat, Avashan Itriti. මේ සංගම සකස් කරන්නට ඔබතුමාගේ වගකීම නිර්ධාරින්ගේ වගකීම. මොකද අපි තනතුරු වලින් ඉවත් වෙලා යයි. නමුත් මේ හදපු නීති ප්‍රයෝගී කරගෙන මේ ලෝකෙට අවඩක් වෙනවා නම් මේ රටට අවඩක් වෙනවා නම් ඒකට කොහෙදි හරි අපිට වග කියන්නට වෙනවා. ඔබ දන්නවා බටහිර වෛද්‍ය විද්‍යාවෙත් කැස්ස සඳහා සිරප් තියෙනවා. නමුත් දරුවෝ ඒව මත් වෙන්න පාවිච්චි කරනවා. වේදනා නාශක පෙති තියෙනවා. ඒව දරුවෝ මත් වෙන්න පාවිච්චි කරනවා නම් අපි ඒව වටලනවා නම් ඒව පිළිබඳ නීති රීති ක්‍රියාත්මක කරනවා නම් ඒවට අපි නියාමනය කරනවා නම් ඒ සාම ක්‍රියාදාමයන් මේ ආයුර්වේද ඖෂධ පිළිබඳවත් ඔබතුමන් සැලකිලිමත් වෙන්නට ඕනේ පිළිබඳ නීති රීති සකස් කරන්නට වෙනවා අපි දොරගුළු විවෘත කරනවා වගේ මේ දොරගුළු වලින් හොඳ දේ සහ නරක දේ අපේ රටට ළඟා නොවෙන්නට අපි වගකීම බාර ගන්නට ඕනේ හොඳ දේ පමණක් ලබාගෙන නරක දේ අපේ දරුවන්ගෙන් තරුණය තරුණියන්ගෙන් අනාගතේ අනාගත පරම්පරාවෙන් ඈත් කරලා තියන්නට ඕනේ මොකද ඒ වැරදි විදිහට භාවිතා කරන්නට බොහෝ දෙනා සූදානම් වෙලා ඉන්නට පුළුවන් නිසා මේ නියාමනය ගැන කතා කරනකොට නියාමනයේ වැදගත්කම බොහෝ දෙනා කතා කළා විරුද්ධ පක්ෂයේ තාණ්ඩු පක්ෂයේ කතිකයන් මම හිතනවා ලෝකයේ ආයුර්වේදයේ ආයුර්වේද ක්‍රමවේද ප්‍රතිකර්ම ක්‍රමවේද ලෝකයේ ආර්ථිකයන් දියුණු කරන්නට භාවිතා කරන ක්‍රමවේදයක් කියලා අපි හැමෝම පිළිගන්න අවස්ථාවක ඉන්දුනීසියාවේ බාලි නගරය ඒ වගේම කේරළය මේ අවස්ථාව වෙනකොට බිලියන ගණනක් විදේශ විනිමය උපයා ගන්නේ මේ ආයුර්වේද හා සම්බන්ධ සුවසායන එහෙම නැත්නම් වෙල්නස් ට්‍රීට්මන්ට් වෙල්නස් ක්ලිනික් කියන ඒ සංකල්පය පදනම් කරගෙන ලෝකයේ මේ වෙනකොට සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ වැදගත් අංගයක් වෙලා තියෙන යුනිවර්සල් හෙල්ත් කවරේජ් එහෙම නැත්නම් හැම දෙනාටම ඒ සෞඛ්‍ය ශාස්ත්‍රය ඉතා ගුණාත්මකව ලබා දෙන්නට අවශ්‍ය වෙන නීති රීති සම්පාදනය කරන්නත් ඒ පිළිබඳ ව්‍යාපෘති සකස් කරන්නත් ඉතින් මේ සුවසායන එහෙම නැත්නම් මේ ආයුර්වේදයේ උපයෝගී කරගෙන විදේශ විනිමය උපයන බොහෝ රටවල් එය පාවිච්චි කරන්නේ නියාමනයක් සහිතව හොඳ සෞඛ්‍ය ශාස්ත්‍රයක් විදිහට ලෝකයට අඳුන්වලා දෙන ගමන් ලෝකයේ යුනිවර්සල් හෙල්ත් කවරේජ් එහෙම නැත්නම් හැමෝටම එක ආකාරයේ හොඳ සුවසේවයක් ලබා දෙනකොට ඔවුන් බලාපොරොත්තු වෙන අංග කීපයක් තියෙනවා. එකක් තමයි සැමටේ සුවසේවයට එහෙම නැත්නම් මේ ප්‍රතිකර්ම ක්‍රම වලට ළඟා වෙන්න පුළුවන් ද ලේසියෙන් කියන එක. ඒ සුවසේවය එහෙම නැත්නම් මේ ලබා දෙන ප්‍රතිකර්ම නිසා කෙනෙක්ගේ සෞඛ්‍ය දියුණු වෙනවද කියන එක එය තමුන්ට දරාගත හැකි වෙන විදිහේ ආර්ථිකමය මට්ටමට සුදුසු වෙන ආකාරයට පවතිනවද කියන එක. ඉතින් ආයුර්වේදයේ පිළිබඳ අපි කතා කරනකොට දේශීය හෙළවෙදකම ගැන කතා කරනකොට මේ සියල්ල අපිට මුදල් උපයන පැත්තට අපි සලකනවා නම් අපිට ගොඩාක් ක්‍රම තියෙනවා රටට යහපත් වෙන විදිහටත් රටේ යහපත රැකගෙන කරගන්නට පුළුවන් බොහෝ ක්‍රමවේදයේ තියෙනවා සෞඛ්‍ය ශාස්ත්‍රයත් එක්කම. ඉතින් අපි හිතනවා නම් සුව සේවාව එහෙම නැත්නම් වෙල්නස් ක්ලිනික් එහෙම නැත්නම් අපි දන්නවා පැලියටිව් කියා රීහැබිලිටේෂන් ඒ කියන්නේ බොහෝ වෙලාවට අස්ථි සම්බන්ධව සිදු වෙන කැඩුම් බිඳුම් වලින් පසුව දෙන ප්‍රතික කර්මවලට ලෝකයේ බටහිර රටවල රෝගීන් මේ වෙනකොට ආසියාතු රටවල් වලට එනවා දීර්ඝ කාලීන ප්‍රතිකර්ම ක්‍රම බලාපොරොත්තු වෙන. ඔවුන් බලාපොරොත්තු වෙන ඔවුන්ගේ විවේකයේ ඔවුන්ගේ සුවදායක ජීවිතය ගත කරන ගමන්ම ඔවුන්ට ඒ රටවල ඒ දේශගුණය තමුන්ට ආශිර්වාදයක් කරගනිමින් තමුන්ගේ ප්‍රතිකර්ම කරගන්න. ඉතින් මා හිතනවා මේ නියාමන ක්‍රමයත් එක්ක ලෝකයට අපි පණිවිඩයක් දෙනවා. අපිට ආයුර්වේදයේ හෙළවෙදකම පිළිබඳ ඉතිහාසයක් තිබුණා. නමුත් ඉතිහාසයේ පමණක් ලෝකයේ වෙළඳපොළ කරා යන්නට උදව් කරන්නේ නැහැ. ඖෂධ නිෂ්පාදනය වගේම තමයි අපිට විදේශ රටවල රෝගීන් විදේශ රටවල සංචාරකයන් ලංකාවට ගෙන්නගෙන මේ ආයුර්වේද හා සම්බන්ධ වන ව්‍යාපාරයක් විදිහට සංචාරක ව්‍යාපාරය ගොඩනගන්න පුළුවන් නම් මා හිතනවා ලෝකයට අපිට අලුත් දෙයක් අපිට අනන්‍ය දෙයක් දෙන්නට පුළුවන්. මීට පෙර කතා කරපු බොහෝ දෙනෙකුත් ඒ පිළිබඳව අවධානය යොමු කරා. ඉතින් හැබැයි එහිදී අපිට වෙන බාධකය තමයි ඕනෑම රෝගියෙක් වෙන්නට පුළුවන්, ඕනෑම සංචාරකයෙක් වෙන්නට පුළුවන්. කෙනෙක් තමුන්ගේ සෞඛ්‍ය පිළිබඳ දෙයක් ලබා ගන්නව නම්, ප්‍රතිකර්මයක් ලබා ගන්නව නම් වඩාත් අවධානය යොමු කරනවා. මේක ලෝකයේ පිළිගත් ක්‍රමවේදයක්ද? මෙහි තියෙන ඖෂධ ක්‍රමවේද ප්‍රතිකර්ම, ඒට ලබා දෙන මානව සම්පතේ, ලබා දෙන මානව සම්පත, එහෙම නැත්නම් වෛද්‍යවරු වෙන්න පුළුවන්, වෙදදුරන් වෙන්නට පුළුවන්, එහි සිටින සෞඛ්‍ය සේවක සේවිකාවන් ලෝකයේ නියාමනය කරන්නා වූ යම් කිසි ක්‍රමවේදයකට යටත්ද කියන එක උන් සොයා බලනවා. එනිසා අපි කොයිතරම් කිව්වත් අපි පරම්පරාවෙන් රැකගත් ක්‍රමවේදයක් තියෙනවා, අපිට ඉතිහාසයක් තියෙනවා කියලා ලෝකයේ අද දියුණු නිසා ලෝකයේ මිනිස්සු බලාපොරොත්තු වෙන්නේ, ජනතාව බලාපොරොත්තු වෙන්නේ කොයි ක්‍රමවේද යටතේ මේ නියාමනය වෙනවද, මෙයින් මට හානියක් සිදු වේද, එහෙම නැත්නම් මගේ සෞඛ්‍ය වර්ධනය කරගන්න ප්‍රවර්ධනය කරගන්න උදව්වක් වෙයිද කියන එක. එනිසා මා හිතනවා මේ නියාමනයත් එක්ක ඍජුව හා වක්‍රව අපේ දේශීය වෛද්‍ය ක්‍රමයට විතරක් නෙමෙයි දේශීය ආර්ථිකයට ප්‍රයෝජනයක් ගන්නට පුළුවන් වෙයි. මේ නියාමනයෙන් අපි සපත කරන්නට ඕනේ ලෝකයේ අපේ ආයුර්වේද ක්‍රමවේදය, දේශීය වෛද්‍ය ක්‍රමවේදය, අපිට තියෙන ස්වභාවික සෞන්දර්ය, ස්වභාවික සංචාරක ස්ථාන, ඉතාමත් යහපත් වූ දේශගුණයේ වගේම ඉතා සෞඛ්‍ය සම්පන්න ආහාර ක්‍රමවේද ලබා දෙන්නට අපිට තියෙන හැකියාව, මේ නියාමනයත් එක්කම අපේ ප්‍රතිකර්ම ක්‍රමවලට ලබා දෙන ඒ ආරක්ෂාව, සුරක්ෂිත භාවය හා ඒ විශ්වාසවන්ත භාවය නිසා ඔවුන් අපිට මේ රටට ආකර්ෂණය කරගන්නට පුළුවන් වෙයි කියලා. ඒ අතරම මේ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ අපි ඒ ආර්ථිකය පිළිබඳව, ආර්ථිකය දියුණුවට මේ නිෂ්පාදනයන්, ඒ සේවාවන් ලබා දෙන ගමන්ම මම හිතන්නේ මේ පිළිබඳ අද උදෑසනත් අපි කතිකාවක් ගොඩ නැගුණා. මේ ආයුර්වේදයට අපි යොදා ගන්න ඖෂධවල සුරක්ෂිතභාවය පිළිබඳ අපිට රටට අනන්‍ය වූ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රය, දේශීය සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයට යොදා ගන්න ඖෂධ පැලෑටි වේවා, ඖෂධ නිෂ්පාදන වේවා, ඒ වගේ සංයුතියන් වේවා අපි අපේ රටට ආරක්ෂා කරගෙන ඊළඟ පරම්පරාවට ලබා දෙන්නේ කොහොමද? එයි තියෙන අයිතීන්, එයි තියෙන පේටන් බලපත්‍ර අපේ රටට, අපේ රටේ අනාගතය උදෙසා අපි ආරක්ෂා කරගන්නේ කොහොමද කියන එක, ඒ පිළිබඳ ඇති නීතිමය රාමුව හොඳින් අවබෝධ කරගෙන අධ්‍යයනය කරලා ඒ සඳහා තියෙන අවස්ථාවන් අපි සොයා බලා, මා හිතනවා රාජ්‍ය අමාත්‍යතුමාගේ ඉදිරියේදී මදිහත් වෙයි. දැනටත් මේ නියාමනය කිරීම තුරිනුත් එතුමා බලාපොරොත්තු වෙන එතුමා විතරක් නෙමෙයි, ඒ අපේ අමාත්‍යංශයේ සියලු නිලධාරීන් බලාපොරොත්තු වෙනවා ඇත්තේ ලෝකයට අපේ ඒ ආරක්ෂිත කරගන්න ආයු සංයුතියන්, ඒ අපේ පැලෑටිවල ඒ ඖෂධ ගුණයන් ඉදිරියේදී ඒ ආරක්ෂිත ලෙස ලබා දෙන්නයි. එනිසා නියාමනය විතරක් නෙමේ සඳහා අවශ්‍ය වන බලපත්‍ර ලබා ගන්නට අපි කටයුතු කරමු සමූහයක් හැටියට, අමාත්‍යංශයක් විදිහට. එයින් මං හිතනවා ලෝකයට ඉතා වැදගත් ඖෂධ වර්ග නිෂ්පාදනය කරන්නට පුළුවන් අපිට අනන්‍ය වූ ඖෂධ පැලෑටිවල ආරක්ෂාව, ඒ අපිට තියෙන අයිතිය රටක් විදිහට ඉදිරියට පවත්වාගෙන යන්න අපිට උදව් උපකාර වෙයි. ඒ පිළිබඳව ලෝකයේ විවිධ කතාබහ තියෙනවා. සමහරුන් කියන සමයේ ඒ සංයුතියන්, ඒ පැලෑටියන් වෙනත් රටවල් තාක්ෂණයේ දියුණු රටවල් ඒවා ලබාගෙන නිෂ්පාදන ඉෂ්ට සිද්ධ කරගෙන ඔවුන්ගේ ආර්ථික වාසි ලබා ගන්නවා කියන එක ආර්ථිකයේ ගැන විතරක් හිතලා නෙමෙයි මේ රටේ ඒ අපිට තියෙන ලැබෙනු දායාදයන් රැකගැනීම ගැනීම සඳහා අපිට කළ හැකි සියලු උපක්‍රමයන් අපි යොදා ගන්නට ඕනේ. එනිසා මා හිතනවා මේ නියාමනයත් සමගම ප්‍රතිකාරමකම නිෂ්පාදනය වගේම ඖෂධ වගාවත් නියාමනයේ ලක් වෙනවා. ඒ නීති රීති ඉවහල් කරගෙන අපිට පුළුවන් නම් බුද්ධිමය දේපලක් විදියට අපිට ඒ එක් එක් ඒ ශාක පැලෑටි වල තිබෙන ඖෂධීය ගුණයන්, නිස්සාරණයන් අපිට අයිති දෙයක් දේපලක් බවට පත් කරගන්න මේ රටක් විදියට, එයි නැතිවෙන්නා වූ ආර්ථිකමය වාසියන් ඉදිරියේදී පරම්පරා ගානකට පස්සේ හරි ලබා ගන්නට මේ රටට හැකියාව ලැබෙයි. එනිසා මා හිතනවා ලෝකයේ ආයුර්වේද ක්‍රම පිළිබඳ, ආයුර්වේද සහ වෙනත් වූ වෛද්‍ය ක්‍රම පිළිබඳ අවධානය යොමු වෙන කාල පරිච්ඡේදයක මෙවැනි කටයුත්තක් සිදු කිරීම ඉතාමත් වැදගත් වෙනවා. එය වැදගත් විදිහටත්, ඒ රටට ඵලදායී විදිහටත් අපි යොදා ගන්නට ඕනේ. මෙහිදී නිෂ්පාදනයන් විතරක් නෙමෙයි මං හිතනවා ක්‍රමවේදයන්, ඒ ප්‍රතිකර්ම ක්‍රමවේදයන් ලබා දෙන ආයතන නියාමනය කිරීම ඉතාමත් වැදගත් වෙනවා. අපි ස්ථාවරත්වයක්, විශ්වාසනීයත්වයක් ලබා දෙන්නට ඕනේ රෝගීන්ට. මේ ආයතන තුලින් සිදුගෙන ප්‍රතිකර්ම, ඒ ලබා දෙන ඖෂධ සියල්ල යම් කිසි නියාමන ආයතනයකින් ඉතා නිවැරදි ලෙස නියාමනය වෙනවා කියන එක, මෙතරම් නියාමනය සඳහා නීති රීති තිබිලත්, මෙතරම් නියාමනය සඳහා අවශ්‍ය වූ ඒ ලියකියවිලි සියල්ල සකස් වෙලා තිබිලත්, බටහිර වෛද්‍ය විද්‍යාවේ අදත් ඕනෑ තරම් උදාහරණ තියෙනවා. නිසිලෙස භාවිතා නොවන ආයතන, නිසිලෙස භාවිතා නොවන ඖෂධ සහ ඒ ඖෂධ වලින් මෙතෙක් සොයා නොගත් සමහර විට අසාත්මිකතා ඇති වෙන අවස්ථා. ඒ නිසා මා හිතන්නේ නියාමනය කියන වචනය සෞඛ්‍යයට ඉතාමත් වැදගත් වෙනවා. ඒ ශේෂ්ත්‍රයෙන් උදව් උපකාර ලබා ගන්න හිතන පිරිසකට ඒ නියාමනය තුලින් ආරක්ෂාව ලැබලා දෙනවා. එනිසා නිෂ්පාදනයේ පමණක් නෙමෙයි රටක් විදිහට ඉදිරියට යනකොට මේ ලෝකයේ ආර්ථිකයත් සහ ගැටෙන්නට සහ ආර්ථිකයට අපිට අලුතින් ලබා දෙන්නට පුළුවන් ප්‍රවර්ධන කාර්යයක් ලෙස සකස් කරගන්නට සංචාරක ව්‍යාපාරයත් සමග ඉතා යහපත් ලෙස මේ යොදා ගන්නට ඒ විතරක් නෙමෙයි ලෝකයේ සෞඛ්‍ය ශාස්ත්‍රය අපිට වූ අනන්‍ය වූ ඒ පරිච්ඡේදයක් ලියා තියන්නට හෙළදේශීය වෛද්‍ය ක්‍රමවලට ආයුර්වේද වෛද්‍ය ක්‍රමයේ උපකාරීත්වය සහ ඒ මිශ්‍රණයක් තුලින් ඉදිරියට අපිට හැකි වෙයි කියලා. එනිසා මම හිතනවා අද මේ නියාමනයන් අපි අනාගතයේදී යහපත් ලෙස යොදාගෙන යහපත් කාර්යයන් සඳහා අපි එය නීතිමය වශයෙන් සංරක්ෂණය කරගෙන අපිට අවශ්‍ය වෙන ආයුර්වේදයේත් හෙළවෙදකමේත් ආරක්ෂාවත් ඒ ආයුර්වේදයේත් හෙළවෙදකමේත් රටට ලබා දෙන්නට පුළුවන් ආර්ථිකමය ශක්තිය ලබා දෙන්නටත් යොදා ගනිමු කියලා. ඒ සඳහා දේශීය වෛද්‍ය අමාත්‍යාංශයේ රාජ්‍ය අමාත්‍යතුමන්ටත් ආයුර්වේද කොමසාරිස්තුමා ඇතුළු ඒ සියලුම ලෙදරායින්ටත් මගේ සුභපැතුම් පිරිනමනවා. ඒ කටයුතු සාර්ථක කරගන්න ශක්තිය ධෛර්යය ලැබේවා.
බොහොම ස්තුතියි ගරු අමාත්‍යතුමනි. ගරු ඉම්රාන් මහරුප්මෙත්තම තුමාට මිනිත්තු 9ක් කාලයක්
තියෙනවා. නන්රි සභිකු තලමි තංගු මුරුපිනර අවර්ගලේ, இன்று இந்த ஆயுர்வேத குறிப்பாக ஆயுர்வேத சட்டத்தின் கீழே ஒழுங்கு விதிகள் என்ற அமைப்பின் கீழ் பேசப்படுகின்ற இந்த விவாதத்திலே திருகோணமலை மாவட்டத்திலே குறிப்பாக 3 ஆயுர்வேத மாவட்ட வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன. அவை கப்பல்துறை வைத்தியசாலை, அதே போன்று நிலாவெளி வைத்தியசாலை, கிண்ணியா நடுத்தீவு வைத்தியசாலை என்பனவாகும். கப்பல்துறை வைத்தியசாலை மற்றும் நிலாவெளி வைத்தியசாலைகள் என்பவற்றுக்கு மத்திய அரசினால் ஆளணி அனுமதி வழங்கப்பட்டு இன்று ஓரளவுக்கு போதுமான ஆளணி வசதிகளுடன் அந்த வைத்தியசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கிண்ணியா ஆயுர்வேத வைத்தியசாலை 2014/9/3 கிழக்கு மாகாண அமைச்சரினால் மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டு இயங்குகின்ற போதிலும் மத்திய அரசினால் இதுவரை ஆளணி அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை இந்த இடத்திலே ஞாபகமூட்ட வேண்டும். இதன் காரணமாக இங்கு பாரிய ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக ஒரு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலையிலே குறைந்தது 20 கட்டில்களுடன் கூடிய உள்ளக நோயாளர்கள் தங்கி சிகிச்சை பெறுகின்ற வார்டுகள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தலா 5 கட்டில்கள் உள்ள வார்டுகள் மாத்திரம்தான் இந்த வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்றன. எனவே அமைச்சர் அவர்கள் இவ்விடயத்தை கருத்தில் கொண்டு கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்குரிய ஆளணி அனுமதியினை விரைவாக பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுடன் இங்கு நிலவுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எதிர்காலத்திலே அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக, குறிப்பாக முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த கிழக்கு மாகாண சபையிலே முஸ்லீம் அதிகாரிகளுக்கு எதிரான விரோத போக்கு தொடர்கின்றதா என்ற ஒரு அச்சம் இன்று ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணங்களிலே அமைச்சினுடைய செயலாளர் பதவியை போன்ற விடயங்கள் இன்று புறக்கணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்ற ஆண்டு 2023 ஜூன் மாதம் என்னால் இந்த விடயம் சம்பந்தமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற இந்த செயலாளர் பதவிக்கு எந்த ஒரு முஸ்லீம் அதிகாரிகளும் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு விடயம் சென்ற வருடம் ஜூன் மாதத்திலே வெளிக்கொண்டு வரப்பட்டாலும் இன்றும் அந்த விடயங்கள் குறையாகவே காணப்படுகின்றன. கௌரவ சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 5 அமைச்சுகளிலே 2 தமிழ் செயலாளர்களும் அதே போன்று 2 முஸ்லீம் செயலாளர்களும் 1 சிங்கள செயலாளர்கள் பணியாற்றி வந்தார்கள். இந்த மாகாணத்திலே இன சமநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வாறான நிலைமைதான் காணப்பட்டது. ஆனால் தற்போது கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு அமைச்சிலுமே முஸ்லீம் செயலாளர்கள் இல்லை என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக முதலமைச்சருடைய அமைச்சு, சுகாதார அமைச்சு, அதே போன்று வீதி அபிவிருத்தி அமைச்சு, ஆகிய மூன்று அமைச்சுகளிலும் தமிழ் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கல்வி அமைச்சு, அதே போன்று விவசாய அமைச்சு ஆகிய இரண்டு அமைச்சுகளிலுமே சிங்கள செயலாளர்கள் கடமை புரிகின்றார்கள். இது இந்த மாகாணத்திலே வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதித்துவத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் இன்று என்னால் பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனினும் இந்த அரசியல் தலைமைகள் இதை கண்டுகொள்ளாத ஒரு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் கிழக்கு மாகாணத்திலே சமீப காலமாக அரங்கேற்றப்படுகின்ற முஸ்லிம் விரோத போக்கினுடைய ஒரு செயற்பாடாகத்தான் இன்று இந்த விடயத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் அதிகாரிகள் எவரும் பணிபுரிய முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதான அச்சம் இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் இந்த ரணில் ராஜபக்ச ஆட்சியிலும் முஸ்லிம் விரோத போக்கு இன்னும் தொடர்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. எனவே கிழக்கு மாகாண முஸ்லிம் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசர நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அதே போன்றுதான் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகள் தொடர்பாக பேசுபவர்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அதே போன்று புத்திஜீவிகள் உலமாக்கள் என அனைவரையும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் ஞாபகம் ஊட்டுகின்றேன். ஆகையால் இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு செயற்பாடு நடைபெறுகின்ற பொழுது அதை விமர்சிக்கின்ற, அதாவது அதை விவாதத்துக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்றமாக இன்று மாறியிருக்கின்றது. குறிப்பாக நேற்று ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் இன்று பேசப்படுகின்றன. குறிப்பாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பல விடயங்களை இந்த பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றோம். ஏன் இம்முறை ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வருவதற்குடைய ஒரு பிரதான காரணமாக இந்த ஈஸ்டர் தாக்குதலை அவர்கள் முன்வைத்தார்கள். எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாங்கள் ஆட்சி அமைத்தால் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரிகளை நாங்கள் கைது செய்வோம், இதற்கான பிரதான நடவடிக்கை மேற்கொள்வோம், வெளிநாடுகளில் இருந்து கூட இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு இது சம்பந்தமான முழு விவரங்களை நாங்கள் திரட்டி இதற்கு பின்னர் யார் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் கைது செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்று ஒரு இரண்டு மூன்று தினங்களாக அல்லது ஒரு வாரங்களாக இன்று மீண்டும் இது பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது தேர்தல் காலங்களிலே பேசப்பட்டு ஒரு ஏமாற்று தனமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. உண்மையிலே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது இந்த நாட்டினுடைய பிரதான ஒரு காரணம். இந்த நாடு இந்த நிலையை அடைந்திருப்பதற்கு, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு, இந்த நாட்டினுடைய நிலையினுடைய பிரதான காரணமாக இருக்கின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல் கூட இன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஜோக்காக அல்லது ஒரு வேடிக்கை மிக்க ஒரு விடயமாக இன்று மாறியிருக்கின்றது. நாங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பார்த்தோம், சிலர் இதை ஒரு வேடிக்கையாக கருத்தில் கொண்டு அவர்கள் சில நையாண்டிகளை அல்லது ஜோக்காக இந்த பாராளுமன்றத்தில் எடுத்துக் கொள்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் எங்களுடைய நாட்டிலே நடந்த நிலைப்பாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று இரு இனங்களுக்கு இடையிலான முறுகல் இந்த நாட்டிலே இனத்துக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திய ஒரு தாக்குதலாக காணப்படுகின்றது. ஆகையால் இதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது, இந்த ஈஸ்டர் தாக்குதலின் மூலமாக காயமடைந்த தனது தந்தை தாய் பிள்ளைகளை இழந்தவர்களுடைய நிலை இன்று எவ்வாறு இருக்கின்றது என்பதை நேற்று ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் அவர்களுக்கு யார் வகை சொல்வது? அது மாத்திரமல்ல, இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டிலே எப்படி பார்க்கப்பட்டது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று இந்த இனப்பிரச்சினைக்கான காரணத்தை ஏற்படுத்திய இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் கூட இந்த பாராளுமன்றத்திலே ஒரு வேடிக்கையான விடயமாக காணப்படுவது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் பார்த்தோம், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். அவர் இந்த பாராளுமன்றத்திலே வந்து அதை சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆட்சியில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. எங்களுடைய நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் இந்த ஆட்சியில் இருந்து எதிர்கட்சிக்கு தள்ளப்பட்டதனுடைய ஒரு பிரதான காரணம் இந்த ஈஸ்டர் தாக்குதல். இன்று அந்த நேரங்களிலே எல்லாம் ஒன்றும் சொல்லாமல் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்காமல் இன்று அதனுடைய பிரதான சூத்திரதார் எனக்கு தெரியும் என்பதை ஒரு தனியாக அல்லது ஒரு ஒரு அமைப்புக்கு மாத்திரம் சொல்வது உண்மையிலே ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் செய்கின்ற ஒரு துரோகமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் இது ஒரு இனத்துடைய மாத்திரம் அல்ல, இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து இனங்களினுடைய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் தான் ஒட்டுமொத்த இனங்களும் அந்தந்த இனங்களுக்கான அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை கூடுதலாக ஏற்பட்டக்கூடிய நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த சபையிலே அதனுடைய பிரதான சூத்திரதாரி அவருக்கு தெரிந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு இதை ஒரு ஜோக்காக எடுத்துக் கொள்ளாமல், இதை ஒரு வேடிக்கையாக எடுத்துக் கொள்ளாமல், இதனுடைய பிரதான சூத்திரதாரி இதனுடைய இதுக்கு பின்னே இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் முன்னே கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டு புரித்துக்
கொள்கின்றேன்.
அது இம்ரான் அவர்கள் இளைய தலைமுறையை பிரயோஜனப்படுத்தக்கூடிய எங்களது திறமையான திருவண்ணாமலையின் பிரதி பேசினார். இதோடு சொல்ல வேண்டும், புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபனம் அங்கே இருக்கிறது. அங்கே இப்பொழுது தரப்படுகிற தொழிலெல்லாம் திருநெல்லங்கை சார்ந்தவர்கள் தான் தரப்படுவதாக திருவண்ணாமலை புகார் வந்திருக்கிறது. ஏற்கனவே 150 பேர், பிறகு 60 பேர், இப்போது 80 பேர் என்பதை அமைச்சர் ரமேஷ் பத்திரன் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். தயவு செய்து அவர் கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களது பலனோடு தெரியும் என நினைக்கின்றேன். அது எனக்கு தகவலை பொழுது
வெளிப்படுத்தேன்.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றே எங்களுடைய கிழக்கு மாநிலத்தில்
குறிப்பாக
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே இப்போது குறிப்பாக கல்முனை பிரதேச செயலக பிரிவு, குறிப்பாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரிவை தரமுயர்த்த கோரி இன்றோடு 8 நாட்களாக மக்கள் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் அந்த கல்முனை பிரதேச பிரிவு செயலக பிரிவுக்குட்பட்ட மக்கள் 8 நாட்களாக சட்டத்தை மதித்து ஜனநாயக முறைப்படி அவர்கள் ஒரு அஹிம்சை வழி போராட்டத்தை சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே இதை ஒரு சிலர் அரசியலாக காட்டி அல்லது ஒரு இன ரீதியான முரண்பாடாக காட்டி இந்த கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரிவை கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக 33 வருஷமாக இயங்கி வருகிற இந்த பிரதேச செயலக பிரிவை உயர்த்தப்படவில்லை, அது ஒரு உபபிரதேச செயலக பிரிவு என்ற அடிப்படையெல்லாம் அங்கே உருவாக்கப்பட்டு அந்த அதாவது அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபருடைய ஒரு அதிகார பயங்கரவாதத்தை அதனிலே நுழைத்து அதுபோன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் ஒரு சிறு நிதி நடவடிக்கையை கூட கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரிவு மேற்கொள்ளாமல் கல்முனை தெற்கு பிரதேச செயலக பிரிவு அதற்குள்ளே தலையிடுகின்ற ஒரு மோசமான ஒரு அதிகார பயங்கரவாதம் அங்கு இடம் வருகிறது. இந்த நிலையில் அதை கண்டித்து தங்களுடைய நியாயமான நீதியான கோரிக்கையை முன்வைத்து அங்கு ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது. குறிப்பாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச பிரிவு என்பது 1989களில் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 17.17 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, 33,350 மேற்பட்ட மக்கள் சனத்தொகை கொண்ட, 10,000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஒரு சனத்தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரதேச செயலக பிரிவு. கல்முனை, பாண்டிருப்பு, பெரிய நிலாவணை, நட்புட்டு முனை, சேனக்குடியிருப்பு, மணல் சேர்ந்தை போன்ற பெரும் நில கிராமங்களை உள்ளடக்கியது. இந்த அடிப்படையில் 29 கிராம சேவர் பிரிவுகளை உள்ளடக்கியது. சுமார் 300க்கு மேற்பட்ட அரச உத்தியோகஸ்தர்கள் அந்த பிரதேச செயலக பிரிவிலே கடமையாற்றுகிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட 1993 3/17 தேதிய மற்றும் 1993 3/31 தேதிய 3/31 தேதிய அமைச்சரவை மசோதாக்களின் ஊடாக இலங்கையில் காணப்படும் சில உதவி அரசாங்க அதிபர் பிரிவுகள் மற்றும் உப அலுவலகங்களை பிரதேச செயலகங்களாக மாற்றுவதற்காக முன்மொழியப்பட்டது. அதில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச பிரிவும் உள்ளடக்கப்பட்டிருந்தது என்பதை நான் இந்த உயரிய சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிராம உத்தியோகஸ்தர் பதவிக்கான ஆட்சியேற்பு செய்வதற்கான உள்நாட்டு அலுவல் அமைச்சினால் வெளியிடப்பட்ட 2230 இலக்க 2021 5/28 தேதிய வர்த்தமானி அறிவித்தலில் கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு தனியான பிரதேசமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அந்த பிரதேச பிரிவு இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட சில அரசியல் லாப நோக்கத்திற்காக அந்த கல்முனை தமிழ் பிரதேச பிரிவை ஒரு சுயாதீனமாக இயங்க விடாமல் தடுக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. கடந்த காலங்களிலே நான் என் சார்ந்த முற்போக்கு தமிழர் கழகம் முதன் முதலாக மட்டக்களப் மாவட்டத்திலே நாங்கள் மிகப்பெரிய சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டங்கள் பல போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். அம்பா கல்முனையில் நடந்த போராட்டங்களுக்கும் நாங்கள் வலு சேர்த்தோம். ஆனால் ஒவ்வொரு கடந்த நல்லாட்சியிலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது, ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சியிலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது, நிறைவேற்றப்படவில்லை. இவ்வாறு அந்த மக்கள் அந்த பிரதேசம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியகரமான நிலையே காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தால் இன்று கல்முனை பிரதேச பிரிவிலே 50 மேற்பட்ட அரச திணைக்களங்கள் தங்களுடைய சேவைகளை ஆற்றிக் கொண்டு வருகிறது. கடந்த காலங்களில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் அந்த பிரதேசத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பொது சிவில் அமைப்புகள் பதிவுகள் பிரதேச பிரிவு அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன. இதன் அடிப்படையில் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் கீழ் 24 கிராம அபிவிருத்தி சங்கங்கள், 25 மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், 27 விளையாட்டுக் கழகங்கள், 26 இளைஞர் கழகங்கள், 26 முதியோர் சங்கங்கள், 27 மகளிர் சங்கம், 39 தொண்டு நிறுவனம், 6 சிறுவர் கழகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, 50 மேற்பட்ட திணைக்களங்கள் அமைச்சின் தொழிற்பாடுகள் அங்கு இயங்குகிறது. பதிவாளனாய திணைக்களம், ஆட்பதிவு திணைக்களம், சமூர்த்தி அவர் திணைக்களம், தேர்தல் செயலகம், தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விலையில் திணைக்களம், இவ்வாறு ஓய்வூதிய திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், கிராம அபிவிருத்தி திணைக்களம், சமூக சேவைகள் திணைக்களம், பண்பாட்டு அலுவல் திணைக்களம், விளையாட்டு திணைக்களம், தேசிய இளைஞர் செயல் மன்றம், விவசாய அமைச்சு, காணி அமைச்சு, காணி ஆணையாளர் திணைக்களம், காணி நிர்வாக திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், காணி பயன்பாட்டு திட்டமிடல் திணைக்களம், இவ்வாறு தேசிய முதியோர் செயலகம், மகளிர் மற்றும் சிறுவர் அமைச்சு, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, தேசிய சிறுவர் செயலகம், சமுதாய சீர்திருத்த திணைக்களம், தேசிய தொழிற்சங்க அபிவிருத்தி அதிகார சபை, இவ்வாறு சுமார் 50 மேற்பட்ட அரச திணைக்களங்கள் அமைச்சின் தொழிற்பாடுகள் அந்த பிரதேச செயலக பிரிவுகளால் இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலிலும் இன்னும் அந்த பிரதேச பிரிவினை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரதேசமாக செயற்பட விடாமல் நசுக்கின்ற அடக்குகின்ற ஒரு மோசமான நிலைப்பாடு தொடர்கிறது. அபிவிருத்தி செயற்பாடுகள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு நியமனம் கூட கடந்த காலத்தில் இருந்தது. அது மாத்திரமல்ல, தனியான கட்டடம் இருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இலக்கம் 58 1992 ஆண்டின் ரான்சர் ஆஃப் பவர்ஸ் டிவிஷனல் செக்ரட்டரிஸ் சட்டத்தின் அடிப்படை, அந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட பிரதேச பிரிவுகளை வர்த்தமானிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்குரியதாகும். இருந்த போதிலும் நடைமுறையில் இவ்விடயம் தொடர்பில் மாறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. அமைச்சினால் வர்த்தமானிப்படுத்தப்படாமல் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் மாத்திரம் சில பிரதேச பிரிவுகள் இன்றும் தொழிற்படுகின்றன. குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற கோரலை பற்றி மத்திய பிரதேச பிரிவு, அதுபோன்று மட்டக்களப்பில் இருக்கின்ற கோரலை பற்றி தெற்கு பிரதேச பிரிவு, இவ்வாறு சில பவுனியா தெற்கு பிரதேச பிரிவு, பல்வேறு பிரதேச பிரிவுகள் அமைச்சரவை அனுமதியுடன் மாத்திரம் தொழிற்பட்டவுடன் காலங்கடந்தே அவை வர்த்தமானிப்படுத்தப்பட்டுள்ளன. அவை அத்தகைய பிரதேசங்களை நான் சுட்டிக்காட்ட முடியும். இறக்காமம் பிரதேச பிரிவு அம்பாறை மாவட்டம் 1999 ஸ்தாபிக்கப்பட்டு 2009 வர்த்தமானிப்படுத்தப்பட்டது. சாய்ந்தமருது பிரதேச பிரிவு அம்பாறை மாவட்டம் 2002 ஸ்தாபிக்கப்பட்டு 2006 வர்த்தமானிப்படுத்தப்பட்டது. ஏறாவூர் நகர் பிரதேச பிரிவு மட்டக்களப்பு மாவட்டம் 1993 ஸ்தாபிக்கப்பட்டு 1998 வர்த்தமானிப்படுத்தப்பட்டது.
24 பிரதேச பிரிவு கொழும்பு மாவட்டம் வெள்ளிப்பட்டிய இவ்வாறு பல பிரதேசங்களை நான் சுட்டிக்காட்டி கொண்டு செல்ல முடியும். கல்முனை இதில் மிகவும் வேதனையான ஒரு துர்ப்பாக்கியமான மிகவும் வெட்கித்தலகுனி விஷயம் என்னென்று சொன்னால், கல்முனை வடக்கு பிரேசலர் பிரிவானது கல்முனை பிரேசலர் பிரிவிலிருந்து 1989 பிரிக்கப்பட்ட போதிலும் அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்குவதில் இன்று வரை இழுபறிநிலை காணப்படுகிறது. அப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாமல் அவ்வாறே வைத்துக் கொண்டு அதே கல்முனை பிரேசலர் பிரிவிலிருந்து பிரிக்கப்பட்டு சாய்ந்தமருது எனும் புதிய பிரேசலர் பிரிவொன்று 2002 உருவாக்கப்பட்டுள்ளமை கல்முனை வடக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மற்றும் ஒரு பாரிய அநியாயமாகும். சாய்ந்தமரு பிரதேசத்தில் முழுக்க முழுக்க அது முஸ்லிம் மக்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேச பிரிவு. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்று பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் தங்களுடைய நியாயமான நீதியான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராடுகின்றார்கள். இந்த சூழலிலே இன்று அங்கு இருக்கின்ற மக்கள் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு இன ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டிலே ஏனைய பிரேசில பிரிவுகளை இவ்வாறான சூழலிலே சுயாதீனமாக சட்டப்படி இயங்க முடியுமானால் ஏன் கல்முனை வடக்கு தமிழ் பிரேசில இயங்க முடியாது? அந்த காணிகளை கவடிகரம் செய்வா அல்லது அங்கிருக்கின்ற ஏதோ அதிகாரங்களை பறித்துக் கொள்ளவா என்ற சந்தேகம் எழுகிறது. உண்மையிலே பார்த்து போனால் அங்குள்ள மக்கள் பின்வரும் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கல்முனை வடக்கு பிரேசிலத்தை உப அலுவலகம் ஒன்றாக கருதி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதே வேளையில் கல்முனை தெற்கு பிரேசிலாளர் தனது அதிகாரங்களை கல்முனை வடக்கு பிரேசில எல்லைக்குள் நியாயமற்றதும் சட்டமுறையற்றதும் சட்டவிரோதமானதும் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டதுமான வகையில் பிரயோகித்து வருவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அம்பாறை மாவட்ட செயலகம் உள்நாட்டு அமைச்சாகின அதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். கல்முனை வடக்கு பிரதேசம் முழு அதிகாரம் கொண்ட சேலமாக வெளிப்படுவதற்கான நடவடிக்கைகளை அம்பாறை மாவட்ட செயலகம் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்கான பிரதேச செயல நியமிப்புக்கான நடவடிக்கைகளை அம்பாறை மாவட்ட செயலகமும் உள்நாட்டு அமைச்சு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். கல்முனை வடக்கு பிரதேச பிரிவின் செயலகத்துக்கான கணக்காளர் பதவி வெற்றிடத்தை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை அம்பாறை மாவட்ட செயலகம் உள்நாட்டு அமைச்சும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். கல்முனை வடக்கு பிரதேசத்தின் நிர்வாக எல்லைகளை வர்த்தகமானப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அம்பாறை மாவட்ட செயலகம் உள்நாட்டு அலுவலர் அமைச்சும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அந்த மக்கள் இன்று வரை போராடி வருகின்றார்கள். ஆகவே அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கரிஷ் போன்ற அரசியல்வாதிகளும் இதற்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதை ஒரு இன ரீதியாக அல்லது அரசியல் நோக்கத்துக்கு வைத்துக் கொள்ளாமல் அந்த 36,000 மேற்பட்ட மக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என்ற விடயத்தை நான் கூறிக்கொள்வதோடு, உண்மையிலே எனக்கு முன் பேசிய கௌரவ திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மௌரப் அவர்கள் பேசும் பொழுது, உண்மையிலே மாநில சபையிலே ஒரு இன ரீதியான அடிப்படையில் புறக்கணிப்புகள் இடம்பெறுவதாக கூறியிருந்தார். உண்மையிலே கடந்த முன்னாள் ஆளுநர் உங்களுக்கு தெரியும், அனுராக் ஜெயம்பத் காலத்திலே ஒருவர் இருவர் தான் சிறுபான்மை மக்கள் சார்ந்து அமைச்சினுடைய செயலாளர்களாக முக்கிய பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய தமிழ் பேசுகின்ற கௌரவ செந்தில் தொண்டமான் கிழக்குமான ஆளுநருடைய தலைமையிலே தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் சகல பொறுப்புகளும் மூன்று இனங்களுக்கும் அந்தந்த இனவிதாச அடிப்படையிலும் மிக சிறப்பான முறையில் பிரித்து வழங்கப்படுகிறது. அவ்வாறான சூழலிலே இன்று இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இந்த மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு அமைச்சின் செயலாளர்களோ அல்லது ஏதோ ஒரு திணைக்களத்தின் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் திணைக்கள தலைவர்களோ நியமிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலை காணப்பட்டது. மன்சூர் அவர்கள் செக்ரட்டரி ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கின்றார். அதுபோன்று ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸுக்கு நசீர் அவர்கள் காணப்பட நசீர் அவர்கள் டிசிஎஸ் அட்மின் இருக்கிறார். இவ்வாறு சுமார் 12-14 மேற்பட்டவர்கள் அங்கே முக்கிய பொறுப்புகளை காணப்படுகிறார்கள். இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தரப்பட்ட இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி.
நன்றி இளங்கட கரு காவிந்த ஜெயவதன மந்துமா உபதுமாட்ட வினாடி நாமேக காலை அத்தீனோ
கரு சபாபத்துமணி விசேஷம் அப்படி ஆயுர்வேத பிரதிகாரக்கிரம என கதா கரணுகிட்ட மே வதகாத்கமதி பெண்ணி அப்பே ரட்டே ஜனதாவ விசேஷம் மே ஆயுர்வேத பிரதிகாரக்கிரம வல்ட்டு நபுருவெல்லாம் திபெனும் எய்தி விசேஷம் யம்மாக்காரே ரெகுலேஷன் ஹெமனத்தாங் பரிபாலனையாக திபிய யுத்துவிக்கல அப்படி விசுவாச கரணும் சமஹார வேலாவட்ட அப்படி தன்னோ රෝගියෙකුට ප්‍රතිකාර කරනකොට අවශ්‍ය කරන ඖෂධය දෙනකොට ගරු සභාපතිතුමනි නිසි මාත්‍රාව ලබා දෙන්න ඕන. ඒ වගේම අපි දන්නවා හැම ඖෂධයකම සයිඩ් ඉෆෙක්ට්ස් තියෙනවා, ඇඩ්වර්ස් ඉෆෙක්ට්ස් තියෙනවා, කොන්ට්‍රා ඉන්ඩිකේෂන්ස් තියෙනවා. මේවත් එක්ක ගත්තහම මේ ඖෂධ ලබා දෙන්නේ කොහොමද, කාටද, කොච්චර ප්‍රමාණයක්ද, කොයි වෙලාවටද කියන එක පිළිබඳව අවධානය යොමු කරන්න ඕන. ඒ වගේම සමහර තෙල් වර්ග ඇතුළු යම් යම් ක්‍රමවේදයන් භාවිතා කරන ආයුර්වේද ප්‍රතිකාරවල එහි තිබෙන ගුණාගුණතාවය පිළිබඳව යම් ආකාරයේ දැනීමක් සහ ඒ පිළිබඳව අවධානයක් අවබෝධයක් තිබෙන්නට ඕන. අපේ රෝහල් පද්ධතිය ගැන කතා කරනකොට ගරු සභාපතිතුමනි විශේෂයෙන්ම මේ දැන් වෙස්ටර්න් මෙඩිසින් වල අපි දැක්කා අපේ රටේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය කොයි තරම් කඩාවැටීමකට එදා පත් වුණාද. එවකට හිටපු සෞඛ්‍ය අමාත්‍ය කිහිලිය රඹුක්වැල්ල මැතිතුමාගේ කාල සීමාව තුළ අපි සමගි ජන බලවේගය හැටියට ඒ වෙලාවේ විශ්වාස භංග යෝජනාවක් එතුමාට විරුද්ධව ගෙනාවා. හැබැයි ඒ විශ්වාස භංග යෝජනාව ගෙනාවේ කුහකත්වයෙන්, එහෙම නැත්නම් වෛරීය චේතනාවෙන් නෙමෙයි ගරු සභාපතිතුමනි. අපි පැහැදිලිව එදා දැක්කා මේ රටට බාල ඖෂධ ගෙනල්ලා, ඒ බාල ඖෂධ රෝගීන්ට ලබා දීලා අධික මිලකට මේ ඖෂධ ගෙනල්ලා මේ රට තුල ඖෂධ හිඟයක් මවාපාලා ඊට හා සමගාමීව විශේෂයෙන්ම ඒ ඖෂධ ලබා ගැනීම සඳහා ටෙන්ඩර් පටිපාටි වලින් තොරව අධික මිලකට ගෙනාපු මේ ඖෂධ වලින් හොරකම් කරපු, ජාවාරම් කරපු ක්‍රමවේදයක් අපි දැක්කා. ඒ නිසා තමයි අපි එදා විශ්වාස භංග යෝජනාව ගෙනාවේ. කමක් නැහැ, අපි ගෙනාපු විශ්වාස භංග යෝජනාව අපි පරදුණා. හැබැයි අපේ හෘද සාක්ෂියට එකඟව අපි කරපු කාරණේ අද මහ ජනතාව ඉදිරියේ ඔප්පු වෙලා තියෙනවා. ඒකට හොඳම උදාහරණය තමයි මේ හියුමන් ඉමුනෝග්ලොබියුලින් වංචාව තුළ අද නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. එහිටපු නිලධාරීන් අන්න අර කූඩුවේ හිටියා. ඒ විශ්වාස භංග යෝජනාවේ ගේන අවස්ථාවේදී මම කිව්වා ඔබ තමුන්නාන්සේලා මේ ක්‍රියාදාමය තව දුරටත් ක්‍රියාත්මක කරොත් මතක තියාගන්න ඔය කූඩුවේ ඉන්න අයට ඉන්න වෙන්නේ වැලිකඩ බන්ධනාගාර කියලා. එදා අපි කියපු දේ සිද්ධ වුණා ගරු සභාපතිතුමනි. හැබැයි අද මොකද මේ රෝගීන්ට වෙලා තියෙන්නේ? ඒ හියුමන් ඉමුනෝග්ලොබියුලින් ලබා දුන්න රෝගීන්ට මේක හොර වංචනික ඖෂධයක් නෙමෙයි, ඖෂධයක් කියලා කියන්නත් බෑ, තත්ත්වෙන් බාල කියන්නත් බෑ, මේක අමූලික හොර දෙයක් කියන එක තමයි අද තහවුරු වෙලා තියෙන්නේ. එතකොට ඒ රෝගීන්ට අද අත්වලා තියෙන ඉරණම, ඒ රෝගීන් මිය ගිහිල්ලත් ඒ රෝගීන් රෝග තත්ත්වෙන් උත්සන්න වෙලා ඉන්නවද කියන එක පිළිබඳව කවුරුත් දන්නේ නැහැ. මේ පිළිබඳව අද පරීක්ෂණයක් සිදු වෙන්නේ නැහැ. අපි අහනවා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන්, සෞඛ්‍ය අමාත්‍යාංශ මට්ටමින් පරීක්ෂණයක් කරනවද මේ හියුමන් ඉමුනෝග්ලොබියුලින් ලබා දුන්න රෝගීන්ට මොකද වුනේ කියලා. දැන් අපි දැක්කා කෝඇමොක්සික්ලේන් කියන ඖෂධය දීලා රාගම ශික්ෂණ රෝහලේ 21 වෙනි වාට්ටුවේ රෝගියෙක් මරණයට පත් වෙනවා 27 වෙනිදා. එතකොට සෞඛ්‍ය අමාත්‍යාංශ කියනවා මේ පිළිබඳව පරීක්ෂණයක් සිදු වෙනවා කියලා. ඒ වගේම රෝහලත් කියනවා මේ පිළිබඳව පරීක්ෂණයක් සිදු වෙනවා කියලා. හැබැයි අර ප්‍රෙඩ්නිසිලෝන් අයි ඩ්‍රොප් එක දාපු 20කට ආසන්න ඇස් අන්ධ වෙච්ච අහිංසක රෝගීන්ට සෞඛ්‍ය අමාත්‍යාංශය විසින් වන්දි ලබා දීලා තියෙනවා. ඒ අයට මොනවද ලබා දෙන්න කටයුතු කරන්නේ? ඒ අයගේ ජීවිත කාලෙමද, මං හිතන්නේ සමස්ත ජීවන චර්යා රටාවමද විනාශ වෙලා තිබෙනවා. ඒ වගේම බියුපි වැකෙන් එන්නේ නැති අගතියටපත් වෙච්ච පාර්ශවයට මොනවද මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය සහ රජය කරන්නේ? එයාට ලබා දෙන සාධාරණත්වය මොකද්ද? එයාට වන්දි දෙනවා කිව්වා අපි දන්න විදිහට වන්දි ලැබිලා නැහැ. ඒ නිසා මේ සෞඛ්‍ය ශේෂය ඉතාමත් සංවේදී ශේෂයක්. මේ පිළිබඳව ඉතාමත් අවබෝධයෙන් අවධානයෙන් කටයුතු කරන්න ඕනේ කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි ඊයේ පාස්කු ඉරිදා අපි දින 45ක් චතාරික කාලේ ගත කළා. ඊයේ දිනේ වෙනකොටත් අපේ කතෝලික ජනතාව බලාපොරොත්තුවෙන් හිටියේ යම් ආකාරයෙන් මේ පාස්කු ඉරිදින ත්‍රස්ත ප්‍රහාරයට ලක්වෙච්ච ජනතාවට යුක්තිය සාධාරණත්වය ඉෂ්ට වෙයි කියලා. හැබැයි අපි ලැජ්ජ වෙනවා මේ ගරු සභාවේ ඉන්න පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් වෙච්ච එතුමා කියනවා මහා මොලකරු එතුමා දන්නවා කියලා. හැබැයි දන්නවනම් එලියට ඇවිල්ලා මෙන්න මෙයයි මේ බෝම්බෙ තිබ්බේ කියලා කියන්නේ. ගරු සභාපතිතුමනි මේ නිඳළඟ සංගමේ වගේ අරයා කිව්වා මෙයා කිව්වා මට උත්සවයකදී එක්කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා කියලා ඒක ප්‍රසිද්ධිය ටීවී එකේ කියන්න පුළුවන්ද? ඒ මෙච්චර මිනි ප්‍රමාණයක් මරණයටපත් වෙච්ච 273කට ආසන්න ප්‍රමාණයක් 500කට ආසන්න ප්‍රමාණයක් අදටත් මේ මොහොතේ තුවාල වලින් වේදනාව වලින් ජීවත් වෙන අබ්බගත වෙලා ඉන්න මෛත්‍රීපාර සිරිසේනට ඒ මිනිස්සුන්ගේ වේදනාව පිළිබඳව හැඟීමක් දැනීමක් නැද්ද? ඊයේ හිරුනාලිකාවේ ප්‍රවෘත්ති බැලුවා නම් ගරු සභාපතිතුමනි මෛත්‍රීපාල සිරිසේනට ඒ මිනිස්සු ඉන්න විදිය දකින්න තිබුණා. අවුරුදු 38ක කාන්තාවක් තරුණ කාන්තාවක් ඇඟම පැරලා ඉස්සලා
තව විනාඩි දෙකක කාලයක් තියෙනවා
ඇඳට වෙලා ඉන්නවා. තමන්ගේ දුව මරණයට පත් වෙලා අම්මා අඬනවා මට මොනව ලැබුණත් වැඩක් නැහැ මට මේ ජීවිතේ වටිනාකම ලබා ගන්න බෑ කියලා. ගරු සභාපතිතුමනි එහෙම අඬු කඳුලෙන් ඉන්න මිනිස්සුන්ගේ තුවාලේ තවත් පාරපාරම මේ මොකද්ද මෛත්‍රීපාල සිරිසේන කරන්න උත්සාහ ගන්නේ? ඇයි ඇවිල්ලා කියන්න මෙන්න මෙයි බෝම්බෙ තිබ්බේ කියලා? අරයා කිව්වා මෙයා කිව්වා කියලා කියන්න අවශ්‍යතාවයක් නැහැ. හරි, එතුමා මේ රටේ ජනාධිපති වෙලා ඉන්නකොට තමයි ඔව් අපි බලාපොරොත්තු වෙන එතුමාට එන්න පුළුවන් පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ ගරු සභාවට කියන්න පුළුවන්. හරි, එතුමා මෙතෙන්ට ඇවිල්ලා කාලේ ඉල්ලුවොත් එහෙම මෙතනින් ඕන මන්ත්‍රී කෙනෙක් තමන්ගේ කාලය ලබා දෙයි මේ මහා මොල කරු කවුද කියලා කියන්නේ. ගරු සභාපතිතුමනි අපි විශ්වාස කරන්නේ මේ ප්‍රහාරය කරේම දේශපාලන අරමුණක් සඳහා කියලා අපි විශ්වාස කරනවා. මොකද අපිට එහෙම කියන්න යම් කිසි සැකයක් මතුවෙනවා. මොකද එදා පාස්කු ප්‍රහාරයේ වෙලාවේ පැහැදිලිවම අපි දැක්කා රාජ්‍ය බුද්ධ්‍යාංශ මේ කුරිරු ත්‍රස්තවාදීන් එක්ක තිබුණු සම්බන්ධතාවය. ජමීල් කියන ත්‍රස්තවාදියාගේ දුරකථනයට කතා කරා, එයාගේ ගෙදරට ගියා බුද්ධ්‍යාංශ. ඒ වගේම මාතලේ පොඩි සහරන් කවුද කියන එක පිළිබඳව අනාවරණයක් වුණා ජනාධිපති විමර්ශන කොමිසමේ. ඒ වගේම ඒකෙදී සඳහන් වුණා සොනික් කියන අනුවර්තනාවෙන් හඳුන්වන බුද්ධි නිලධාරියා පිළිබඳව. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි මේකෙදී තහවුරු වුණා අර අබුබක්කර් කියන පුද්ගලයා, ඒ වගේම ආමි මොහිදින් කියන පුද්ගලයා, ඒ වගේම බණ්ඩාර කියන පුද්ගලයා. එයාගේ සිම් කාඩ් එකෙන් තොරතුරු බලනකොට එයා බුද්ධි නිලධාරියෙක්. ඒ වගේම ගැලනිගම එන්ට්‍රන්ස් එකේ හයිවේ එකේ එනකොට නතර කරපු
බෝම්බ
සහිත ලොරිය යන්න ඉඩ දුන්නා. ඊට පස්සේ පැහැදිලිවම නිලන්ත ජයවර්ධන ඇවිල්ලා කිව්වා එයාට තොරතුරු ජාත්‍යන්තර ආයතනිකින් එහෙම නැත්නම් බුද්ධි තොරතුරුවක් ලැබුණා කියලා. එතන මේ ක්‍රියාමාර්ග කිසිම දෙයක් ගන්නෙ නැතුව බෝම්බ පිපිරලා මේ රටේ මිනිස්සුගේ ජීවිත විනාශ වෙන්න ඉඩ දුන්නා. එහෙම විනාශ වෙන්න ඉඩ දීලා දැන් නීතිය ක්‍රියාත්මක කරන්නේ නැතුව තොරතුරු දැනගෙන තොරතුරු අසං කිරීමත් මේ මහා බෝම්බය
පිපිරීමට
හා සමානව අපරාධයක් කියලා ගරු සභාපතිතුමනි අපි පැහැදිලිව කියනවා. ඒක නිසා අපිට හැඟෙන දේ තමයි එදා බෝම්බෙ තිබ්බේ දේශපාලන අරමුණකින් අද මේ බෝම්බෙ තිබ්බේ කවුද කියලා හෙලිදරව් නොකරන්නේත් දේශපාලන අරමුණක් සාක්ෂාත් කරගන්න කියන එක අපි පැහැදිලිව කියනවා ගරු සභාපතිතුමනි. ස්තුතියි.
බොහොම ස්තුතියි.